ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம குருவில் அத்தியாயம் 7, பூர்ணத்தின் ஞானம், பதம் 2. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஞானம் தேகம் ச விஜானம் இதம் வக்ஷாமி யசேஷத யஜ்யாத்வா நேஹ பூயண்யம் ஞாத்வா வயம் அவசிஷ்யதே. ஞானம் தேகம் ச விஜானம் இதம் வக்ஷாமி யசேஷத யஜ்யாத்வா நேஹ பூயண்யோ ஞாத்வா வயம் அவசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை விளங்கியவர் தேவதாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதக்கு ஜெயம். தற்பொழுது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தன் ஸ்வாமின் இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத தேச தாரிணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 7, பூர்ணத்தின் ஞானம், பதம் 2 வந்து இருக்கும். பகவான் இந்த பதத்தில் பகவான் கிருஷ்ணர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கின்றார். அர்ஜுனா, உனக்கு சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் இரண்டும் உனக்கு வழங்குகின்றேன். இந்த இதை பற்றி முழுமையாக தெரிந்த பின் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நீ தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை அப்படின்னு வந்து பகவான் இந்த பதத்தில் வந்து சொல்கின்றான். அறிவு அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து சில பிரபுபாதர் சொல்கின்றார், முதல்ல வந்து இந்த உலகம் எப்படி வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தில் என்னென்ன சக்திகள் எல்லாம் இருக்கிறது, உந்துதல்கள் இருக்கிறது, இது எப்படி வேலை செய்கின்றது அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து பல விதமான மலைகள் இருக்கிறது, செடி கொடிகள் இருக்கிறது, வனப்பகுதிகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் பயங்கர பெரிய கடல் வந்து இருக்கிறது. மூணு பங்கு கடல், ஒரு பகுதி தான் வந்து நிலம் இருக்கிறது. அந்த மூணு பங்கு இருக்கிற கடல் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அவ்வளோ பெரிய கடல் இருக்குது. பெரிய பெரிய மலைகள் இருக்கிறது, பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறது, நிறைய விலங்கினங்கள் இருக்குது, நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், நிறைய பொருள்கள்லாம் வந்து இருக்கிறது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவையும் தாங்கி இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இது எப்படி வந்து மிதந்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி மிதக்குது அப்படின்னா, ஒரு பஞ்சு இருக்குது அப்படின்னா, அந்த பஞ்சு பந்து இருக்குது அப்படின்னா, அது என்ன பண்ணும், அப்படி ஈஸியாக பறக்கும். அது போல் இந்த உலகம் பறக்கிறதாம். அப்படி பறக்கிறது அப்படின்னா, அது எப்படி பறக்கிறது, அதை வந்து நம்ம முதல்ல வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை யார் பறக்க விடுகிறார், அது எப்படி பறக்கிறது, இவ்வளோ வெயிட் இருக்க இருந்தாலும் அது எப்படி பறக்கிறது, அதை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் சொல்கின்றார், கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அறிவே உள்ளது, முழுக்க முழுக்க அறிவே உள்ளது. அதாவது வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து எல்லாரும் பண்ணுறாங்க சுவாமி, நானும் அதனால் பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறலாம் தெரியாது. உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, முக்கால்வாசி நிறைய பேர் எல்லா மதங்கள்லேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் ஏதோ அவர்கள் கும்பிடுகிறார்கள், நானும் கும்பிடுகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்வார்களை ஒளிந்து, ஏன் கும்பிட்றா எதுக்கு கும்பிட்றா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து எவன் ஒருவன் பகவத்கீதையை படிக்கின்றானோ, அவனுக்கு முழுக்க முழுக்க அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் அவனிடம் இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு சும்மா சென்டிமெண்ட்டு அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து யாருன்னா வணங்குறாங்க, அவங்க வணங்குறாங்க சாமி, அதனால் நானும் வணங்குறேன். நம்ம அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே வருசை அப்படி போயிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆடு வந்து அப்படி தவி குதிச்சு அப்படின்னா, அப்படி துள்ளி குதிச்சுது அப்படின்னா, வந்து அவன் பின்னால் வர ஆடு எல்லாம் என்ன பண்ணுவான், அதுவும் அப்படி ஜம்ப் பண்ணி குதிக்கும். அது ஏன் குதிக்கிறான் எதுக்கெல்லாம் தெரியாது. முன்னாடியே போன ஆடு எதனா குச்சி இருந்திருக்கும், அதை தாண்டறதுக்காண்டி குதிச்சிருக்கும், அது பின்னால் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து குச்சி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போவும் என்ன பண்ணும் அந்த ஆடு, அது பாட்டுக்கு அந்த ஆடு வந்து அப்படி குதிச்சுதே, அதனால் இதுவும் என்ன பண்ணும் அப்படி குதிச்சுட்டே இருக்கும். அதுபோல் வந்து ஒரு கிருஷ்ண பக்தன், கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது, முழுக்க முழுக்க வந்து அறிவு. இந்த கிருஷ்ண பக்தியில் பார்த்தீங்க அப்படின்னா தத்துவம், விஞ்ஞானம், இறையியல், நெறிமுறை, அறநெறி போன்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அதனால தான் பகவான் சொல்கின்றார், இதை நான் சொல்வதை தெரிந்து கொண்டால் நீ உலகத்தில் இருக்கிறது வேறு எதுவும் தெரிந்து கொள்ள அவசியம் கிடையாது. அதான் பகவத்கீதையினுடைய சிறப்பு அம்சம். நம்ம வந்து பகவத்கீதையை புரிந்து பகவான் என்ன சொல்கின்றார், 700 ஸ்லோகம்தான், 700 ஸ்லோகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் பகவான் அடக்கி விடுகிறார். எப்படி ஒரு மாத்திரை இருக்குது அப்படின்னா, அந்த மாத்திரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவும் சிறுசாக தான் இருக்கும், அது இருந்தாலும் பிரமாதமாக வேலை செய்யும், ஒரு நோயை குணப்படுத்தும். ஒரு சின்னோண்டு மருந்து இவ்வளோ பெரிய மனுஷனுடைய வியாதியை குணப்படுத்துது. அதுபோல் பகவான் என்ன பண்ணுகின்றார், 700 ஸ்லோகம்தான். இந்த 700 ஸ்லோகத்தை நம்ம படித்துட்டோம்னா என்ன ஒரு பிரச்சனை, நம்ம வந்து நல்லா படித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே தெரியல அப்படின்னா ஒரு குருநாதர்கிட்ட, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்திதே ஞானம் ஞானன தத்துவ தரிசனகா, ஒரு நல்ல குரு போலி குருகிட்ட போகாமல் நல்ல ஒரு வைஷ்ணவ குருகிட்ட போயிட்டு நம்ம பகவத்கீதையை வந்து படித்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து தெரிந்துவிடும். சில பிரபுபாதர் சொல்கின்றார், கிருஷ்ண பக்தி அப்படின்னா வந்து தத்துவம், விஞ்ஞானம், இறையியல், நெறிமுறை, அறநெறி எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கின்றார், நான் எல்லாவற்றையும் உனக்கு சொல்கின்றேன் அப்படிங்கிறார். அதாவது கிருஷ்ண பக்தன் எவன் ஒருவன் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்க பயிற்சி செய்கிறான பகவத்கீதையின் அடிப்படையில் அவன் வந்து ஒரு முட்டாள் கிடையாது, முட்டாள் வந்து கிடையவே கிடையாது, அவனுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்கின்றார். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா, சில சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், A to Z சொல்கிறான் இல்லையா, அதுபோல் எல்லா விஷயங்களுமே வந்து இருக்கும். அதுபோல் வந்து கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது, ஒரு கிருஷ்ண பக்தன், ஒரு தூய்மையான கிருஷ்ண பக்தன் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், பௌதிகமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவர்களுக்கு வந்து தெரியும். முதல்ல அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருன்னு தெரியாது, நான் யார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம முன்னாடியே ஒரு தடவை பேசியிருக்கோம், நான் யார் அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் உடம்பு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். என்றைக்கு ஒரு நாளைக்கு மரணம் போயிடு, மரணம் வந்துருச்சோ அந்த வீட்டுக்கு போகும்பொழுது மட்டும்தான் வந்து ஆத்மான்னு எல்லாத்தையும் தெரியும். போயிட்டாருப்பா கிளம்பி, எங்கே சுவாமி போயிட்டாரு, படுத்தே இருக்காருல்ல, இல்லை சாமி இங்கே போயிட்டாரு சாமி, போயிட்டாரு சாமி, எங்கெங்க போயிட்டாரு அப்படின்னா இங்கே தான் படுத்தே இருக்காருங்களா, இல்லைங்க போயிட்டாருங்க அப்படின்னா, எது போயிடுச்சு அப்படின்னா ஆத்மா போயிடுச்சு, அன்னைக்கு மட்டும்தான் மனிதர்களுக்கு தெரியும், அன்னைக்கு மட்டும் எல்லாரும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஆத்மா கிளம்பி போயிட்டாருங்க அவர் அப்படின்னா உடம்பு இங்கே தானே கிடக்குது. அந்த நாளை தவிர மித்த எல்லாரும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த உடம்பு அப்படின்னு நினச்சிக்கிறோம். முதல்ல வந்து பகவான் சொல்லுகின்றார், அறிவுன்னா என்ன அப்படின்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியணும் சுவாமி, அதான் வந்து அறிவு. இன்றைக்கி உலகத்தில் வந்து யாருக்குமே வந்து 99.99% மக்களுக்கு வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கே தெரியாது, நம்ம ஆத்மா அப்படிங்கிறத வந்து தெரியவே தெரியாது. அதனால் வந்து சொல்கின்றார், முதல்ல நம்ம தெரிந்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பௌதிக உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இது எப்படி வேலை செய்கிறது எல்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆன்மீக உலகம், ஆன்மீக உலகம் இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது, அதில் வேறு ஆன்மீக உலகத்தை பற்றி அதில் இருக்க என்ன இருக்குது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஊர் அவர் அமெரிக்கான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷமா 60 70 வருஷமா முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்களாம், அதுக்கு முன்னாடி என்னமோ இல்லாத போல ஒருத்தர் கண்டுபிடிச்சார் மாதிரியும் வந்து இப்போ தான் வந்து என்னமோ அமெரிக்காவை வந்து யாரோ படைத்தது போலவும் சொல்கிறார்கள், அது முன்னாடியே இருந்திருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அங்கே அமெரிக்கா அப்படிங்கிறது ஒன்று இல்லைனா அப்படின்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவில் என்ன இருக்குன்னு எப்படி தெரியும். அதுபோல் நிறைய மனிதர்களுக்கு ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் ஆன்மீக உலகத்தில் யார் இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும். அதனால் வந்து பௌதிக உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம வந்து ஆத்மானு தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் நமக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் கால அளவுகள், கால அளவுகள் இது மாதிரி வந்து பலவிதமான அறிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் பகவத்கீதையில் முக்கியமாக 5 விதமான தத்துவங்களை பற்றி சொல்கின்றார். என்ன தத்துவம் அப்படின்னா ஆத்மாவை பற்றி சொல்கின்றார், அதுக்கப்புறம் ஆத்மா நம்மெல்லாம் ஆத்மா, அதுக்கப்புறம் பரமாத்மா கிருஷ்ணரை பற்றி சொல்கின்றார், அதுக்கப்புறம் அந்த கால அளவுகளை பற்றி சொல்கின்றார், அதுக்கப்புறம் வந்து கர்மா கர்மா அப்படின்னா செயல். என்ன செயல்? நம்ம வந்து 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம், கர்மம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைப்பு. கர்மம், அதனால தான் வந்து சில பேர் ஏன் ஏழையாக பிறகுறான், சில பேர் ஏன் பணக்காரனாக பிறகுறான், கடவுள் என்னை மட்டும் ஏகப்பட்ட துன்பத்தை கொடுக்குறாரு ஏன்னே தெரியலையே அப்படின்னு பல பேர் கேள்விகளை கேட்கறதுண்டு. அது அப்படி, அதனால வந்து ஏன் ஒருத்தனுக்கு துன்பம் வருது, ஒருத்தனுக்கு இன்பம் வருது, ஒருத்தன் ஏன் ஏழையாக பிறந்தான், ஒருவன் ஏன் பணக்காரனாக பிறந்தான், அதுபோல் பலவிதமான கேள்விகளுக்கு பகவான் 3வது 4வது அத்தியாயத்தில் பதில் அளித்திருந்தார். கர்மத்தை பற்றியும், அதுக்கப்புறம் பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா இந்த பௌதிக இயற்கை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் வந்து பகவான் சொல்கின்றார். எப்படி இந்த பஞ்சபூதம், அதை பற்றியும் சொல்கின்றார். அதனால் வந்து இந்த 5 விதமான தத்துவங்களை பகவான் பகவத்கீதையில் வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இதை தெரிந்த பிறகு யார் ஒருத்தர் வந்து நடத்துனர், இந்த உலகத்துக்கு நடத்துனர் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் வந்து கிருஷ்ணர். சில பேர்கிட்ட அந்த நாஸ்திகவாதிகள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஐயா இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னா, அது தானாகவே வந்தது, இயற்கையால் படைக்கப்பட்டது. இயற்கை யார் சுவாமி படைத்தால் அப்படின்னா, இயற்கை அதுவாகவே வந்து விட்டது அப்படின்னு நாஸ்திகவாதிகள் சொல்வார்கள். அப்போ ஐயா உங்கள் வீடை யார் கட்டினது, கொத்தனாரா இன்ஜினியர் கட்டினாரா இல்லை அதுவே வந்துருச்சா அப்படின்னு கேட்டோம்னா அவர்களுக்கு பதில் தெரியாது. அவங்களுக்கு, நீங்கள் வந்து காரை ஓட்டிகிட்டே போகிறீங்க சுவாமி, இந்த காரை வந்து யாரும் தயாரித்தாங்களா இல்லை உங்கள் வீட்டு விட்டு நீங்கள் வந்து வெளியில் வரும்பொழுது அந்த கார் அப்படியே அதுவாக வந்து நின்றுச்சா அப்படின்னா அவர்களுக்கு பதில் தெரியாது. அதுபோல் இந்த உலகத்துக்கு ஒரு கண்ட்ரோலர், ஒரு நடத்துபவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இல்லைன்னா இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது, எப்படிங்க எப்படி வந்து அதுவாக ஓடுமா, என்ன பைத்தியகாரத்தனமாக சில பேர் வந்து நாஸ்திகவாதிகள் சொல்கின்றார்கள். சாதாரண ஒரு குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்திலே ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் இருக்கார், கணவரே கட்டுப்படுத்துற ஒரு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பமே வந்து சரியாக செயல்படாது. சாதாரண ஒரு சின்ன குடும்பம், அதை கட்டுப்படுத்துறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது. ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல் அப்படின்னு ஒரு ஆள் கட்டுப்படுத்துறதுக்கு தேவை. இல்லைனா அது பாட்டு வந்து அதுவாக இயங்குமா என்ன பள்ளிக்கூடம், வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்களாம் வந்து உட்காந்துக்கு அவங்கவுங்களாம் போய்க்குவாங்களா என்ன, அதுவாக நடக்குமா என்ன, அதுவே நடக்காது. அதுபோல் வந்து கட்டுப்படுத்துபவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துகிறார். அந்த உலகங்களை, ஆன்மீக உலகமாக இருந்தாலும் பௌதிக உலகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கிருஷ்ணர் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா அரசாங்கம் எல்லாத்தையும் தான் கட்டுப்படுத்துது, நம்ம பாட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இஷ்டத்துக்கு போக முடியுமா, எப்படி அரசாங்கமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா, கட்டுப்படுத்த வரவரை இல்லைன்னு சொல்லிட முடியுமா, அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. எப்படி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு வீடு கட்ட முடியாது, ஒரு அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்துகிறது. நம்ம பாட்டுக்கு ரோடெல்லாம் வீடு கட்டினவனா விடுவானா, இடிச்சுட்டு போயிடுவான். அதுபோல் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, கட்டுப்படுத்துபவர் இருக்கார். நம்ம வீடு கட்டினாலும் சரி, இல்லை தெருவில் நடந்து போயிட்டே இருக்கோம், இப்போ நம்ம பாட்டுக்கு யாருமே வந்து இந்த தெருவில் இப்போ டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் இருக்குது, கட்டு வந்து பச்சை கலர் சிவப்பு கலர் எல்லாம் வச்சுருக்காங்க, அதுவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவாக அந்த உலகம் நடக்குமா, அந்த இதெல்லாம் இருக்கவும் தான் வந்து இப்போ இருக்கிறதுனாலேயே பல விதமான ஆக்சிடெண்ட் நடக்கிறது. அப்போ அதுவும் இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு இந்த உலகம், இந்த நாஸ்திகவாதிகள் சொல்கிறார்கள், அதுவாக எங்குதுங்க அப்படின்னு சொல்கிறார்களே. அதுபோல் வந்து யாரும் ஒருத்தர் கட்டுப்படுத்துறது இல்லை அப்படின்னா இந்த டிராஃபிக் இது ஒரு சின்ன இது கூட நம்ம கொஞ்சம் தூரம் கூட போக முடியாது, போக முடியுமா என்ன, போகவே முடியாது. அவனும் இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு தான் வந்து இருப்பான். டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, ரோடை வந்து பச்சை கலர் வந்து அவன் போகிறான், சோப்பு கலர் வந்தால் நிற்கிறான். அது ஒன்றுமே கட்டுப்படுத்துவரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் போயிட்டால் எதுவும் முட்டிக்குவான். அதுபோல் வந்து இவர்கள் வந்து சும்மா பிதட்டுகிறார்கள். ஆனால் வந்து ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் கட்டணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கூட அரசாங்கத்திட்ட வந்து நம்ம வந்து கையொப்பம் வாங்கிட்டு தான் வீடை கட்ட முடியும். ஒரு கட்டுப்படுத்துபவர் இருக்கின்றார், எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்படுத்துபவர் இருக்கின்றார். நம்ம வந்து வண்டியை ஓட்டு போகிறோம், நம்ம வந்து இடது பக்கமாக போகணுமா, வடது பக்கமாக போ வலது பக்கமாக போகணுமா, அது எல்லாத்தையும் ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறார். நம்ம எப்படி கட்டுப்படுத்துவர் இல்லைன்னு சொல்லிட முடியும். அதனால தான் இந்த உலகத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா பகவான் கட்டுப்படுத்துகிறார். அதனால தான் பிரம்மதேவர் சொல்கின்றார், ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகம் அனாதிராதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம். ஈஸ்வரா அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். பிரம்மதேவர் சொல்கின்றார் பிரம்ம சம்ஹீதையில், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக. அவர் எப்படி இருப்பாரோ சச்சிதானந்தம். சச்சிதானந்தம்னா ஆன்மீக உடம்பு அவருக்கு. நம்மளை போல உடம்பு கிடையாது, நமக்கு வந்து பௌதீக உடம்பு. ஆனால் வந்து அவர் ஆன்மீக உடம்பு. நம்ம என்ன பண்ணுவோம், உடலை மாற்றிக்கிட்டே இருப்போம். இந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு உயிருக்கு நம்ம வேற ஒரு உடம்புக்கு போவோம். ஆனால் வந்து கிருஷ்ணர் வந்து அது போல கிடையாது. அவர் வந்து ஆன்மீக உடம்பை வைத்திருக்கின்றார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா, ஈஸ்வரா அப்படின்னா கட்டுப்படுத்துவர். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகம் ஆனா ஆதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். பிரம்மதேவர் சொல்கின்றார் சர்வ காரண காரணம், எல்லாத்துக்குமே காரணம் கிருஷ்ணர் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கின்றார். என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. அவர் வந்து இப்போ எங்கன்னா அட்லஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்லஸு இந்த உலகத்தை வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அதுபோல் கிருஷ்ணர் எங்கன்னா இந்த உலகத்தையும் அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லோரும் நம்புவாங்க. அவர் வந்து எங்கேயும் தெரியலையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை கட்டுப்படுத்துவர் இல்லை அப்படின்னு நினைத்து கொள்கிறார்கள். அதாவது என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, கண்ணில் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள முடியாது. 4 பில்டிங் தள்ளி என்ன இருக்குன்னு தெரியாது, நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காண்டி அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா, சொல்லிட முடியாது. அதுபோல் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. அதுபோல் பகவான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சூரியன் காலையில் உதிக்கிறது சாயங்காலம் மறைகிறது, அருமையாக நினைக்கு பாருங்க. எல்லாம் இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா அருமையாக காலையில் நம்மளாம் கூட அலுவலகத்துக்கு போகும் பொழுது ஒரு நாள் சிக் லீவ் போட்டுறோம், உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு லீவ் போடுறோம். சூரிய தேவன் என்னைக்குனா உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்காரா? ஸ்ரீமத் பாகவதனில் சொல்லுகிறது, தேவி தேவர்கள் எல்லாரும் பயந்து ஓடுகிறார்களாம் பகவானை கண்டு. பகவான் எங்கேனா தண்டனை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோள்கள் எல்லாமே ஓடுகிறதாம். சூரியன் சந்திரன் எல்லா தேவி தேவர்கள் எல்லோருமே வந்து அவரவர்கள் வேலையை அருமையாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்கின்றார். சூரியனை பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் வந்து உதிக்கிறது, என்றைக்குனா ஒரு நாள்னா லீவ் போட்டிருக்காரா சூரிய பகவானு? என்றைக்குமே வந்து லீவ் போடுறதில்ல. அருமையாக உதிக்கிறது, அருமையாக வந்து மறைகிறது, அதுக்கப்புறம் சந்திரன் வருகிறது, சந்திரன் மறைகிறது, அப்படியே சந்திரன் வந்து வருகிறது, இரவு நேரத்தில் தெரிகிறது. அதுபோல் வந்து எல்லாமே பகவான் அருமையாக படைத்திருக்கின்றார். பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து எவ்வளோ வேகமாக சுற்றுதான். அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த உலகம் வந்து பல மைல் வேகத்தில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சூரியனும் சுற்றி கொண்டே இருக்கிறது. சூரியன் பல விதமான கோள்கள் மிதக்கிறது இந்த அண்ட கடாட்சத்தில். இந்த அண்ட கடாட்சத்தில் மிதக்கும் பொழுது எல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது. அது எங்கன்னா ஒரு கொஞ்சம் லேசாக அப்படி தட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எங்கன்னா வந்து இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு, சூரியன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க சூரியனும் இந்த உலகமும் சந்திரனும் பல விதமான கோள்கள்லாம் இன்னும் இருக்கிறது உலகத்தில். அந்த கோள்கள் எல்லாமே லேசாக வந்து பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா, காரை நம்ம வந்து ஒரு ஹைவேல போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணோம், ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பயங்கரமாக போயிட்டுருப்போம். அப்படி எங்கன்னா ஒரு கார் லேசாக பட்டுச்சுன்னா போதும், படபட படபடன்னு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடும் நிறைய. அதுபோல் இந்த உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பகவானை எப்படி அருமையாக கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னா, ஒரு நாள் கூட அப்படி லேசாக வந்து ஒரு பூமியும் ஒரு சூரியனும் லேசாக பட்டுச்சுன்னா போதும், பட்டுச்சுன்னா கீழே விழுந்து எல்லாம் சுக்குன்னு வர முடிஞ்சுது, உலகமே நட முடிஞ்சுது. பெரிய பெரிய இதெல்லாம் மார்த்தட்டி கொள்கிறார்கள், நான் அரசன் அப்படின்ட்டு எல்லாம் முடிஞ்சிடும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பகவான் எல்லாமே வந்து அருமையாக கட்டுப்படுத்துகிறார். ஆனால் அறிவில்லாமல் யாரெல்லாம் வந்து அறிவியன்மையின் காரணமாக வந்து அறியாமையின் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சொல்லுவார்கள் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துவார் அப்படிங்கிறது யாருமே இல்லை, அதுவே வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்வார்கள். அதுபோல் சில பிரபுபாதர் சொல்கின்றார், நம்ம இந்த விஞ்ஞானத்தை, பகவானை பற்றிய விஞ்ஞானம், இந்த பௌதிக உலகத்தை பற்றிய விஞ்ஞானம், ஆன்மீக உலகத்தை பற்றிய விஞ்ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னா பகவானிடம் வந்து பக்தியோட சரணடைய வேண்டும். அப்படி நம்ம பகவான்கிட்ட வந்து பக்தியே இல்லை, சரணடையலை அப்படின்னா இந்த அறிவை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம கல்லூரிக்கு போகிறோம், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அங்கே சரணடைகிறோம். எப்படி சரணடைகிறோம் அப்படின்னா, அவர்கள் என்ன சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அதற்கு சரணடைந்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலேஜு, நம்ம அதெல்லாம் முடியாதுங்க, உங்கள் சட்டத்திட்டத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம சனிக்கிழமை போய்ட்டு அப்படியே ஜாலியாக 5 நாளும் தூங்கிட்டு, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா தூங்கிட்டு, நம்ம பாட்டுக்கு சனி ஞாயிறு போயிட்டு அப்படி காலேஜில் கல்லூரியில் உட்காந்துக்கிட்டு எங்க பாடம் எடுங்க அப்படின்னா யார் எடுப்பா வந்து? எடுக்க மாட்டாங்க யாரும். அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா, அவர்கள் வைத்திருக்கிற சட்டத்திட்டங்களை மதித்து கல்லூரிக்கு போகும் பொழுது நம்ம அப்போ தான் வந்து நம்ம பாடத்தை கற்பிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் சில பிரபுபாதரும் சொல்கின்றார், நாம் வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த விஞ்ஞானத்தை ஆத்ம விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, பகவானுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம அடிபணிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறார். ஒரு சாதாரண எப்படி பகவான் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னா, நம்மளோட வயிறையும் கட்டுப்படுத்துகிறார். எப்படின்னா, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்க முடியுமா? 24 மணி நேரமும் சாப்பிட முடியாது. எங்கே ஒரு 2-3 டன்னு சாப்பாடு எடுத்துடுவாங்க, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கேன் அப்படின்னு முடியுமா? பகவான் கட்டுப்படுத்துகிறார். எப்படி கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னா, அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் வருது, அதன் மூலயமாக கட்டுப்படுத்துகிறார். அதை நோயே அப்படிங்கிறத வந்து பகவான் கொடுத்துருக்கிறார். நீ அதிகமாக இவ்வளோதான் நீ சாப்பிடணும், இதுக்கு மேலே நீ சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து நோய் வந்துடும், நோய் வர மாதிரி பகவான் படைத்திருக்கிறார். அது பாட்டுக்கு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு 5 டன்னு 10 டன்னு நீங்கள் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, நம்ம பாட்டு சாப்பிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது இல்லை. அப்படி சாப்பிட முடியலன்னா எவனோ ஒருத்தன் கட்டுப்படுத்துகிறான்னு தானே அர்த்தம். அவன் தான் பகவான் கிருஷ்ணர் வந்து கட்டுப்படுத்துகின்றார். அதுபோல் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து, கிருஷ்ண பக்தி அப்படின்னாலே எல்லா அறிவையும், எவன் ஒருவன் கிருஷ்ண பக்தனாக இருக்கிறானோ, கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கின்றனோ, அவன் எல்லா விதமான அறிவையும் அவனுக்கு தெரியும். சும்மா ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டு மனம் போன போக்கில் வந்து கிருஷ்ணரை வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து ஏதோ நெய்விளக்கு ஏற்றி நம்மளும் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு ஏதோ சென்டிமெண்ட்டாகவும் ஏதோ ஒரு கிறுக்கு மாதிரி வந்து வணங்குவதே கிடையாது. எல்லாமே பகவான் வந்து சொல்லுகின்றார் பகவத்கீதையில், எல்லாமே அறிவியலாக வந்து சொல்லியிருக்கிறார். எதுவுமே வந்து சென்டிமெண்ட்டாக வந்து கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து பூரணமாக சொல்லியிருக்கிறது. நம்ம என்ன ஒன்று நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோம், பகவான் சொல்கிறத நம்பணும், இல்லைனா ஒன்று ஆராய்ச்சி பண்ணி பகவான் சொல்கிறாரா சரியாக இருக்கா, சொல்கிறாரா சரியாக இருக்கான்னு ஒன்று இப்படி இப்படி நம்ம அறிவை பயன்படுத்தி பகவானும் சொல்வதை கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா வந்து நம்மளே ஆராய்ச்சி பண்ணோம், சரி பகவான் பகவத்கீதையில் இதை சொல்கிறார், இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பக்தி பண்ணோம். அதனால் வந்து இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய அறிவையும் ஆன்மீக அறிவையும், நம்மளை பற்றி நான் யார், கடவுள் யார், சம்பந்தம் என்ன, இந்த உலகத்தை கட்டுப்படுத்துபவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பகவான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கின்றார். அதை நம்ம தெரிந்து கொண்ட பின் அதுக்கப்புறம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு வேறு எதுவும் இருக்காது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.